பரிசுத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. உண்மையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
போதும். அப்போ மோசேயின் மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. அப்போ இன்றைக்கு நாம் கிருபையினால் தேவனுடைய கிருபையும் சத்தியத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து நம்மளோடு பேசுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ கிருபை ஒரு காலம், சத்தியம் ஒரு காலம். அப்போ கிருபை முடியும் போது சத்தியத்தினுடைய காலம் தொடங்குகிறது. அப்போ கிருபைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்தியத்திற்கு நித்தியமான காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:8. எபேசியர் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார், அல்லது தேவனுடைய தயவினால் நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மளால் உண்டானது அல்ல. அப்படியாக தேவன் ரட்சிப்பை கொடுக்கும்போது தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஈவனால் ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தேவனுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களுடைய மத்தியிலே தேவன் நம்மளை முன்குறித்து தேவனுடைய ஈவினால் தயவினால் நம்மளுக்கு இந்த கிருபியினால் இருக்கிற ரட்சிப்பை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம்.
போதும். விசுவாசத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவும் இருக்குது. அது இயேசு கிறிஸ்து தான் அந்த விசுவாசத்தை தொடங்குகிறார், முடிக்கிறவரும் அவர் தான். இயேசு கிறிஸ்து எங்கே விசுவாசத்தை தொடங்குகிறார் யாருக்காவது தெரியுமா? எங்கே விசுவாசம் தொடங்குறது, எங்கே முடிக்கப்படுகிறது? இருதயத்தில். அப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய முற்பிதாக்களுக்கு அந்தந்த காலத்தில் விசுவாசம் தொடங்குச்சு. அப்படி ஆதியில் எங்கே விசுவாசம் தொடங்கியிருக்கோம்? ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து விசுவாசம், அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னால் தேவனுடைய கிருபை இருந்தது. ஆபேல். ஆபேலுக்கு முன்னால் ஆதாம். ஆதாம் கிட்ட தான் முதலாவது கிருபை வெளிப்பட்டது. அப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நோவாவுக்கோ என்னுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, மோசேக்கோ என்னுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே மாதிரி ஆதாமுக்கும் தேவனுடைய கண்களினால் கிருபை கிடைத்தது. ஆதாம் தன்னுடைய பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தவனாகும்போது அவனை மீட்கும் பொருளாக அன்றைக்கே ஆண்டவர் இறங்கி வந்து ஆதாமை மீட்டெடுத்தார். அந்த மீட்டெடுத்தினுடைய ஆதாமுடைய பாவமும் மரணமும் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் தொடர்ந்தது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினாலே ஆதாம் இழந்ததையும் ஆண்டவர் மீட்டெடுத்தார். அப்படி கிருபை வந்து ஆதாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கிருபையினுடைய முடிவினுடைய காலம் எப்போ? சோத்திரம். வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு சிந்திக்கிறதுக்கு நல்ல ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பரியந்தம் அப்படின்னா எது, எந்த ஒரு காலத்தை வச்சுக்கலாம்? வேற ஏதாவது காலங்கள், வேற அடையாளம், வேற வார்த்தைகள். ஓய்வு நாள் தொடங்குற வரைக்கும். சரியா, ஓய்வு நாள் அப்படின்னா உபத்திரவ காலமே ஓய்வு நாளுடைய ஆரம்பம் தான். ஓய் உபத்திரவ காலம் தொடங்கியாச்சுன்னா ஓய்வு நாள் தான். அப்படின்னா 1000 ஆட்சியில் முதல் 7 உபத்திரவ காலம், கடைசி 7 உபத்திரவ காலம், நடுவில் இருக்கிறது 1000 ஆட்சியினுடைய அரசாட்சியினுடைய காலம். அப்போ என்றைக்கு உபத்திரவ காலம் தொடங்குறதோ அன்று முதல் 7 தொடங்கிறது, அன்று முதல் ஓய்வு நாளுடைய காரியங்கள் தொடங்கிறது. அந்த ஓய்வு நாள் ஆகும்போது இந்த 6 காண்பித்த கிருபை நிறுத்தப்படுகிறது. ஓய்வு நாளில் என்னவாக இருக்கும்? ஓய்வு நாள்னா, ஓய்வு நாள் வந்து எல்லாமே கட்டாயமாக்கப்படுகிறது. அப்படின்னா இராணுவ ஆட்சி மாதிரி. ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அதனால் ஓய்வு நாளில் தீமை இருக்காது. அதனால் ஓய்வு நாள் வந்து கட்டாயமாய் அனுசரிக்கப்பட வேண்டும். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஓய்வு நாளில் ஒருத்தன் இதை செஞ்சால், ஓய்வு நாளில் ஒருத்தன் அதை செஞ்சான் அப்படின்னு சொல்லி, ஒருத்தன் விறகு பொறுக்கினா, ஒருத்தன் தீய மூட்டினா அப்படிங்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனை வந்து விறகு பொறுக்கினவனை கழுத்துக்கு அடித்து கொல்லணுன்ட்டார். அப்படி வந்து ஓய்வு நாளை ஆரம்பிக்கும் போது எழுத்தின்படி ஓய்வு நாள், அதே மாதிரி ஆவிக்குரியபடியும் ஓய்வு நாள். அப்படி ஓய்வு நாள் ஆரம்பிக்கப்படுகிற போது கிருபை நிறுத்தப்படுகிறது. அப்போ நாம் வந்து இப்போ எந்த காலத்தில் இருந்துட்டுருக்குறோம், கிருபையின் காலத்துலேருந்து எடுத்துருக்குறோம். அப்போ கிருபையின் காலத்தில் இருந்தாலும் நம்முடைய முடிவு கிரியையாக இருக்கணும். அப்படி கிரியையாக இல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் நம்மேல் காண்பித்த கிருபையும் இல்லாமல் போகும். கிரியை சொல்கிறார், கிரியைன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை பெற்று இருக்கிறோம், அந்த பெற்றதுக்கேற்றபடி நற்கிரியில் நம்ம செய்யணும், அதான் கிரியை. நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதான் கிரியை. எபிரேயர் 2:16 எபிரேயர் 2:16
ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக செய்யப்படாமல்
போதும். இங்கே கிருபை எங்கே தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் வந்து அந்த கிருபையை முதல் பெற்றுக்கொள்கிறார், ஆனாலும் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் சொல்லும்போது அந்த சந்ததியில் ஆதாமும் இதில் இருக்கார். அப்போ ஆதாமுக்கு தான் தேவனுடைய கிருபை முதலாவது வெளிப்பட்டது. ஆதாம் பாவம் செஞ்ச நிலைமையில் அப்படியே விட்டுருந்தா இன்றைக்கி எப்படி இருக்கும், எல்லாமே வந்து தேவ மகிமை அற்றவர்களாக இன்னைக்கு எல்லாமே வந்து. ஆதாம் பாவம் செய்த போது எப்படி ஆயிருந்தான், தேவ தூதரை போல இல்லை. ஆதாம் பாவம் செய்த போது, பாவம் செய்த பிறகு அவனில் தேவனுடைய மகிமை இழந்த பிறகு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் இருந்தது. அது போனதுக்கப்புறம் என்னவாக நிர்வாணி, அது அவன் அத்தியலையில் கொண்டு போய் தச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருந்தது, அதான்
இழந்துட்டான இல்லை,
சாத்தானா இருந்தான். நம்பர் 2 சாத்தானா இருந்தான். தேவனுடைய மகிமை ஒருத்தங்கிட்ட போயிருந்ததுனா அவன் சாத்தானாக
மாறுகிறான்.
ஆமாம், அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து ஆண்டவர் எப்படி மீட்டெடுத்தார், இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார். ஆதாம் எப்படி மீட்டெடுத்தார், ஆதாமுக்கு தோல் உடைகளை ஆண்டவர் உருவாக்கினார். அப்போ தோல் உடைகளை போடும்போது எப்படி இருக்கும், அங்கே ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அது எந்த பலி, அது எந்த எப்போ அந்த பலி செலுத்தப்பட்டது, எங்கேயோ ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. செலுத்தப்பட்டதுனால அந்த தோலை வந்து உடையாக ஆண்டவர் வச்சிட்டார். ஆமாம், இப்போ மனுஷனுடைய சாயல் என்ன ஆகிப்போ, இல்லை தேவ சாயல் இல்லை இல்லை இல்லை. ஆதாமுக்கு அந்த தோலை போட்டதுக்கப்புறம் மிருக சாயலாக மாறிட்டான். சரி, பலி எங்கே கொடுக்கப்பட்டது, இல்லையே ஆதாமுக்கு அன்னைக்கே கொடுத்துட்டாரா, ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் 4000 வருஷம் வித்தியாசம் நடந்தது. அது பலி எப்போ கொடுக்கப்பட்டது, அதனுடைய காலம் என்ன. ஏன்னா நம்மளை வந்து நம்ம போகும்போது வெளியில் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது பல கேள்விகளை கேட்பாங்க, அப்போ நம்ம கரெக்டாக பதில் சொல்கிறவங்களா இருக்கணும். அப்போ தான் வந்து தேவனுடைய சத்தியமான வார்த்தையினுடைய சபையில் இருக்கங்கிறது நம்ம நிரூபிக்க முடியும். அது வந்து ஆதாமுக்கும் ஆபேலுக்கும் சம்பந்தம்
இல்லை.
எல்லாம் எப்போ பலி கொடுக்கப்பட்டது, சோத்திரம் நானே சொல்லிடுறேன், உலக தோற்றத்திற்கு முன்னே பலியை கொடுக்கப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்னே பலியை கொடுத்து தான், அப்படின்னா அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி எல்லாத்தையும் இழந்து இப்படி ஆதாமை உருவாக்கும் போது அல்லது தன்னுடைய ரூபம் சாயலமாக மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவனுடைய தேவையான எல்லா காரியங்களையும் செய்யும்போது அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமைக்கு மாறினாலும் அவர்களை மீட்டெடுப்பதற்காக தன்னையே பலியாக்கினார். அது உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அது வந்து 2000 இல்லையே, அது வந்து நம்ம தெரியறதுக்கு வேண்டி 2000 முன்னால காட்டுறாரு. அங்கே அடிக்கப்பட்டிருக்கார். அதான் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் வருது, உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் அடிக்கப்பட்டார். எதுக்கு அடிக்கப்பட்டார், என்ன காரணத்துக்கு? நிஜமாகவே தான், அது நம்மளுக்கு 2000 முன்னால் தெரிஞ்சுது. இயேசு கிறிஸ்து பலியாகும் போது அது நம்மளுக்கு என்னங்கிறது புரிஞ்சுது. ஆனால் கிருபை வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தொடங்கினாலும் ஆதாம் மூலம் கிருபை தொடங்கியிருக்குது. அப்போ ஆதாமை மீட்டெடுப்பதற்காக அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே தன்னை பலியாக்கி மனுஷன் எந்த நிலைமைக்கு மாறினாலும் அல்லது தன்னுடைய சிருஷ்டிப்பு எந்த நிலைமைக்கு மாறினாலும் அதை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய எல்லா மகிமையும் இழந்து பலியாகி அவர் இந்த காரியங்களை செய்வதற்காக ஆரம்பித்தார். அப்படி செய்யும்போது தேவதூதர்கள் தேவனுடைய வாசஸ்தலத்தை கெடுத்தார்கள், அப்பொழுது அங்கே மீட்டெடுத்தார். அதே மாதிரி ஆண்டவர் மனுஷனை உருவாக்கினார், மனுஷன் உருவாக்கும் போது அவனும் விழுந்து போனால் அவனையும் மீட்டெடுத்தார். அப்போ இது எல்லாவற்றையும் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்டபடியினால்தான் அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அதை வந்து இயேசு கிறிஸ்து மூலம் நம்மளுக்கு 2000 முன்பதாக அது வந்து நம்மளுக்கு அது என்னங்கிறத வெளிப்படுத்தி காட்டினார். அப்போ அந்த வந்து விசுவாசத்தை தொடங்கினது எங்கேன்னு கேட்டீங்கன்னா ஆதாம் மூலம் தொடங்கியிருக்கார். அப்பலி கொடுக்கப்பட்டது உலக தோற்றத்துக்கு முன்னே பலியானார். அது முடிவு வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா உபத்திரவ காலம் தொடங்கும் போது அல்லது ஓய்வு நாள் தொடங்கும் போது அந்த கிருபை முடிவுக்கு வருகிறது. அந்த கிருபை முடிவுக்கு வருகிறதோடு சரி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு கிருபையாக இருந்த அந்த இரக்கம் அன்பு எல்லாமே முடிவுக்கு வருகிறது. இப்படி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே சத்தியம் தொடங்குகிறது. ஓய்வு நாள் எல்லாமே கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து தொடங்குறது. அப்போ விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்து. அப்போ விசுவாசத்தை தொடங்கும் போது நாம் இல்லை, ஆனால் விசுவாசத்தை முடிக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அவர் முடிக்கிறதுக்கு முன்னால் நாம் முடிக்கும்போது எப்படி இருக்கணும், விசுவாசத்தை விசுவாசமாக வச்சிருக்காம கிரியை செய்கிறவர்களாக இருந்து நம்முடைய விசுவாசம் கிரியைகளுக்கு மாறினா மட்டும்தான் நாம் நீதிமான்களாக முடியும். அப்படி நம்முடைய விசுவாசம் கிரியைகளுக்கு மாறாமல் அப்படியே விசுவாசமாக இருந்தால் எல்லாருக்கும் கிடைக்கிற தண்டனை நம்மளுக்கும் கிடைக்கும். யோவான் 14 யோவான் 14:16-17 யோவான் 14:16-17 போதும், சத்திய ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார். அப்படின்னா உலக தோற்றம் முதல் கொண்டு சத்திய ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதை உணரும் போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அது என்றென்றைக்கும் சத்தியம் நிலை கொண்டு இருக்கிறது. நித்திய ஜீவ வார்த்தைகள்னு சொன்னால் அதற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அது என்றென்றைக்குமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நித்திய ஜீவ வார்த்தைகளில் தான் தேவனுடைய சத்தியம் அடங்கி இருக்கிறது. அதனால் நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தேவனுடைய பிரமாணம் வரும், நீதி வரும், நியாய தீர்ப்பும் கலந்து வரும். அப்படி தான் ஆண்டவர் உண்மைகளில் நித்திய ஜீவ வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கிருபையை மட்டும் பிடிச்சிக்குவாங்க, அந்த தேவனுடைய பிரமாணத்தை பிடிச்சிக்க மாட்டாங்க, அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை பிடிச்சிக்க மாட்டாங்க, அதாவது தேவனுடைய தண்டனை என்னங்கிறத உணர மாட்டாங்க. எப்பவுமே அன்பாக இருக்கணும், எப்பவுமே இரக்கமாக இருக்கணும், நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்குவோம். குழந்தைக்கு பாலே கொடுத்துட்டு இருந்தா 30 வருஷம் பாலே கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? பிறந்த குழந்தைக்கு 20 வருஷம் பாலே கொடுத்துட்டு
இருப்பான்.
அந்த மாதிரி தான் அன்பா இருக்குன்னு அம்மா தூக்கி வச்சுக்கணும்னா 30 வருஷம் அம்மா தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும், பாலே கொடுத்துட்டு இருக்கணும்னா அன்னைக்கு. அப்படிதான் எல்லா கிறிஸ்தவங்களும் விரும்புகிறாங்க. அப்படி வந்து ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அப்படி தேவன் வந்து விசுவாசத்திலே நம்மளை நீதிமான் ஆக்கணும்னா நாம் கிரியை செய்து பால் குடிக்கிற காலம் மறந்து அப்புறம் திடமான ஆகாரம் சாப்பிட்டு நீதியின் வசனத்தை சாப்பிட்டு நாம் முன்னேறி நாம் தேவனுடைய சுதந்திரத்துக்கு ஆளாக வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு பால் கொடுத்தா போதும், இனிப்பானது கொடுத்தா போதும், கசப்பானது கொடுக்க வேண்டாம், நாங்கள் எப்பவுமே குழந்தையாகவே இருக்கோம்னு சொல்லிட்டு ரசிக்கப்பட்டு 20 வருஷம் 30 வருஷம் ஆனவங்க இன்றைக்கி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இதுதான் எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு கிருபை 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 கிருபைன்ட்டு பாட்டும் கிருபை, பிரசங்கம் கிருபை, எல்லாம் கிருபை, செத்ததுக்கப்புறம் அடக்கம் பண்ணுறதும் அதுவும் கிருபை, எல்லாத்துக்கும் கிருபை தான். யோவான் 1:12-13 போதும். அப்ப அவருடைய நாமத்தினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். ஆவியில பிறக்கணும், ஆவியில பிறந்தா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியும். ஆவியில் மறுபடி பறக்கலைன்னா அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. அப்படியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய விசுவாசத்தினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது ஜலத்திலே மறுபடி பிறக்க வேண்டும், அப்புறம் ஆவியிலே மறுபடி பறக்கணும். ஆவியில் மறுபடி பறந்தால் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்மள்கிட்ட ஒரு பிள்ளை இருக்குது, 10 வயசாகியும் ஸ்கூலுக்கு போகாமல் விளையாண்டே இருக்குது, அறிவு வளர்ச்சி இல்லை. அப்போ அந்த பிள்ளையை வந்து பெற்றோர்கள் ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்களா இல்லையா? கேர் கொடுப்பாங்க. ஆனால் சொத்துக்கு வாரிசாக முடியுமா? வாரிசானா எப்படி அனுபவிப்பான்? வளர்ச்சி இல்லை. சொத்தை எவனா ஏமாத்திக்க பிடிங்கி
போயிடுவான்.
அப்படித்தான் வைக்கணும். கரெக்ட். அப்போ அவன் பெரியவன் ஆகிற வரைக்கும் அவன் வந்து பெரியவன் ஆகலை, அறிவு வளர்ச்சி வரல. சிறு பிள்ளையாக இருக்கும் வரைக்கும் அவன் வேலைக்காரருக்கு கீழ்பட்டிருக்கிறான். ஆனால் சுதந்திரவாடி தான். ஆனால் சுதந்திரவாடி தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான வளர்ச்சி
இல்லைன்னா
வேலைக்காரங்கிட்ட தான் இருக்கும். சரி, அது எங்கே? நம்ம கலாத்தியரில் வாசிக்கிறான். அப்போ சுதந்திரவாளி யாரு, வேலைக்காரன் யாரு? ஆ ரைட். ரொம்ப சுதந்திரவாளி இப்போ சிறு பிள்ளையாக
இருக்கிறான்.
அது யாரு, யாரும் கண்டுபிடிக்கணும்
இல்லை?
அது இல்லை, அப்படி அது அப்படி இல்லை, அதனுடைய பொருள் அது இல்லை. இல்லை 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 இல்லை, அது இல்லை.
அது இல்ல
சுதந்திரவாளியானவன் அடிமையா இருக்கும் வரைக்கும் 1:2 வரும். வித்தியாசம் இல்லை.
தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான்.
போதும் போதும். காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டிருக்கிறான். இப்போ காரியக்காரனு இருக்கிறான், வீட்டு விசாரணைக்காரனு இருக்கிறான், அவங்களுக்கு தான் அடிமைப்பட்டுருக்கிறான். அடிமைப்பட்டு வீட்டில் ஒன்றா வளர்றான். ஆனால் சுதந்திரவாளி அதில் அடிமையும் இருக்கிறான், அடிமைக்கும் இருக்கிறான், சுதந்திரவாளியும் இருக்கிறான். ரெண்டு பேர்த்தையும் யார் கவனிக்கிறான்? காரியக்காரர்களும் வேலைக்காரர்களும் கவனிக்கிறாங்க. அப்போ சுதந்திரவாளி யாரு, அடிமை யாரு, வேலைக்காரன் யாரு, காரியக்காரன் யாரு, அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து தேவனுடைய கிருபையினால் இறக்கத்தினால் நாம் ரட்சிப்பை பெற்று நம்ம சுதந்திரவாளி ஆக போகிறோம் இல்லையா. இப்போ நம்ம சுதந்திரவாளி ஆகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கடையவர்களாக மாறுகிறோம். சரி, அடிமை அடிமை. அப்போ காரியக்காரன்
வேலைக்காரன்
தேவதூதர்கள், கரெக்ட், தேவதூதர்கள். தேவதூதர்களை கொண்டு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறத தேவதூதன் தான் அறிவிக்கிறான். எல்லாமே தேவதூதர்களை வச்சு தான் ஆண்டவர் செய்கிறார். உபத்திரவ காலம் உங்களுக்கு தேவதூதனை வச்சு தான் உபத்திரவ காலத்தை வலுக்கட்டாயமாக ஆண்டவர் நிறைவேற்றுறார். அது எந்த தூதன்? உபத்திரவ காலத்தை திட்டம் பண்ணுகிறவர் அல்லது உபத்திரவ காலம் முழுவதும் கம்ப்ளீட் அரசாட்சி பூமியில் நடத்துறது ஒரு தூதனுடைய கட்டுப்பாட்டில் தான். மிகாவேல் தூதன், மிகாவேல் தூதன் தான் 7 வருஷத்துக்கும் எல்லா பொறுப்பும். அதில் அடிமையானவன் இருக்கிறான், சுதந்திரவாளியும் இருப்பான். அடிமையானவன் இருப்பான், சுதந்திரவாளியும் இருப்பான். எல்லாத்தையும் இணைக்கிறது யாரு? மிகாவேல் தூதனுடைய கீழே தான். அவருக்கு கீழே பெரிய படையே இருக்குது. சரி, வேலைக்கார காரியக்காரன் இல்லை இல்லை, அது இல்லை அது இல்லை. அடிமையானவனா சொல்லியாச்சு, அடிமையான பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறவன். சுதந்திரவாளின்னா தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறவன். இவன் சிறு பிள்ளையாக இருக்கு வரைக்கும் ரெண்டு பேருக்கு மேலே ஆட்சி செய்கிறான். காரியக்காரன் ஆட்சி செய்யலாம், வேலைக்காரன் ஆட்சி செய்கிறான். தேவன் தான் நியமிச்சிருக்கார்
இவங்களை.
எங்க சொல்ல? விசாரணைக்காரன் தான் இப்போ சொல்லியாச்சு. ஒத்த தூதர் சொல்லி ஊழியக்காரங்க, ஊழியக்காரங்க யார் சொன்னது? இது சொல்லி கொடுத்து சொன்னதா இல்ல நேரடியா
சொன்னது?
காரியக்காரன்னா ஊழியக்காரங்க. தேவதூதர்கள் மூலம் அந்த செய்தி தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு அறிவிக்கப்படும். ஊழியக்காரங்கள் மூலம் அந்த செய்தி ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் ஆண்டவர் செஞ்சுருக்கார். மோசேக்கு தேவதூதன் மூலம் செய்தி அறிவிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் மோசேக்கு அறிவிக்கப்பட்டது, மோசே ஜனங்களுக்கு அறிவித்தான். இயேசு கிறிஸ்து வரும்போது அதே மாதிரி தான், தேவதூதனால் செய்தி அறிவிக்கப்பட்டது, அது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலும் தேவதூதன் மூலம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, அதுவும் குறிப்பாக 144,000 வரிசையில் வருகிற ஊழியக்காரர்களுக்கு அறிவிக்கப்படும், அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும். அப்போ அதிகாரத்தை காரியக்காரன் வச்சிருக்கிறான் நேரடியாக, அதுக்கு மேலே விசாரணைக்காரன் ஒருத்தன் வச்சிருக்கிறான். ரெண்டு பேர் இருந்து இந்த சுதந்திரவாளியும் அடிமையும் ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் வளர்ந்துட்டானா பரவாயில்ல, சுதந்திரவாளி வளர்ந்துட்டானா அவன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவன் வளராமல் இருந்தானா அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. நல்லவன் யார், கெட்டவன் யார், யார் சுதந்திரவாளி யார் அடிமைன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சுருக்கார். அந்த காலத்தில் சுதந்திரவாளி யார், அடிமை யாருங்கிறது இந்த காரியக்காரனும் விசாரணைக்காரனும் ஆண்டவருக்கு கணக்கொப்பி வைப்பார்கள். ரோமர் 8:1 ரோமர்
8:1
சுதந்திரவாளிக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவன் சுதந்திரவாளி, அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. நியாய தீர்ப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன, அதுக்கடுத்து என்ன அவனுக்கு? ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னா தண்டனை இல்லை. சுதந்திரவாளிக்கு தண்டனை கிடையாது. அதுக்கப்புறம் அவன் என்னவா மாறுறான், அவன் நேரடியாக சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். அப்படி விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ஆகிறவர்கள் சுதந்திரவாளி ஆகக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். அந்த சுதந்திரவாளிக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை, நேரடியாக தேவனுடைய சிங்காசனத்துக்கிட்டே வருகிறார்கள். சங்கீதம் 1:5 சங்கீதம் 1:5 போதும், துன்மார்க்கனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அப்படின்னா அடிமைக்கும் சுதந்திரவாளிக்கும் வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் தெரிஞ்சாச்சுன்னா ரெண்டு பேர்த்துக்கும் நியாய தீர்ப்பு இல்லை. ஒருத்தன் வந்து நேரடியாக சுதந்திரத்துக்கு போயிடுறான், இந்த அடிமை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கும் நியாய தீர்ப்பு
இல்லை.
நேரம் நரகம் தான், நியாய தீர்ப்புங்கிறது கிடையாது. இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் நியாய தீர்ப்பு இல்லை, சுதந்திரவாளிக்கும் நியாய தீர்ப்பு இல்லை, அடிமைக்கும் நியாய தீர்ப்பு இல்லை. நேரடி அக்னி நரகம் தான், துன்மார்க்கனுக்கு நேரடி அக்னி நரகம், நீதிமானுக்கு நேரடியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு. ரோமர் 4:3-4 ரோமர் 4:3-4
வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் எனப்படும்.
போதும்,
கடன் எண்ணப்படும்,
போதும். அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு, என்ன அர்த்தம், என்ன பிழிப்பு, இதுக்கு என்ன சொல்லலாம்? கிருபை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கடன், கடனுக்கு வட்டி இருக்குது, மீட்டர் வட்டி இருக்குது. கிருபை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். என்ன அர்த்தம்? இல்ல, அது இல்ல,
சொல்லுங்க.
கடமை வேற, கடன் என்று எண்ணப்படும், கடனுங்கிறது வேற, கடமைங்கிறது வேற. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி அப்படின்னா, நாம் தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு நற்கிரியில் நாம செய்கிறோம், அந்த கிரியினுடைய முடிவு கிருபை இல்லையாமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் இல்லை, அது இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டோம், எல்லாமே கிருபை தான், முடிவும் கிருபை தான். அப்படி இல்லை, முடிவு வந்து கிருபை இல்லை, முடிவு வந்து கிருபைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கிருபை செய்கிறவனுக்கு வருகிற கூலி முடிவு. அப்படின்னா ஒரு நாள் கிருபையினால அவன் வேலை செய்கிறான், சாயங்காலம் முடிவில் வரும்போது, ஏப்பா நீ கிரி விசுவாசனால நீ கிரியை செஞ்ச, உனக்கு ஆரம்பத்துலேயும் கிருபை தான், போகும்போது உனக்கு கிருபை தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதில்ல. போகும்போது அவனுக்கு கொடுக்குறாரு. அப்போ அது வந்து கடன் அப்படின்னா, நீ வேலை செய்ய, நான் உனக்கு பேசின கூலியை தர்றேன், அதான் கடன். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தங்கிறது நிறையா கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது, ஏன்னா கிருபை 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 என்ன தான் போயிட்டுருக்குறாங்க. அதனால் நிறைய வசனங்கள் சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. கிருபை தான், அது நம்மளால் உண்டான ஈவு. ஆண்டவர் நம்ம மேலே அன்பு இருந்தார், கிருபை இரக்கம் சமாதான அன்பு அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க, தயவு இரக்கம். அப்போ ஆண்டவர் வந்து அப்படியே தான் இருக்கார், அப்படியே கிருபையின் ரூபமாய், சாந்தத்தின் ரூபமாய், அப்படியே இரக்கமுள்ளவர் அன்புள்ளவர் உருகிறாரு அப்படின் தான் சொல்லுவாங்களே ஒழிய, மற்ற குணாதிசயங்களை பேசவே மாட்டாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு, கிருபை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை இல்லை, முடிவு வந்து கிருபை இல்லை, கடன். அப்படின்னா என்ன அர்த்தம் பத கேள்வி? ஏன்னா பைபிள் நாம் எப்படி வாசிக்கிறோம், எப்படி புரிகிறோம், அதான் கடன் என்று எண்ணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்ட், அதான் கடன். கடன்னா கிரியை செஞ்சதுக்கு உண்டான பிரதிபலம் நம்மளுக்காக ஆண்டவர் வச்சிருக்கார், அதான் கடன். நம்ம வேலை செய்கிறோம், சாயங்காலம் ஆகும்போது இன்னைக்குண்டான கூலி 50 ரூபா 100 ரூபா, அது வந்து கடன். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கூலியை கொடுக்கல, சேர்த்து வச்சிருக்காரு, சேர்த்து வச்சிருக்காரு, யாருக்கும் பிரதிபலனை கொடுக்கல, எல்லாம் கடனாக வச்சுட்டு போயிருக்காங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் கடனாக வச்சுட்டு போயிருக்காங்க. யாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல, செட்டில்மெண்ட் பண்ணலை, அதான் கடன். எப்போ கொடுக்குறாரு? ஆ, அவனுக்கு வரும்போது நான் அளிக்கும் பிரதிபலன் அவனுக்கு வருகிறது, என்னோட கூட வருகிறது. அப்போ எல்லாத்தையும் கடன் தான். இந்த பூமியில் ஒன்றுமே பிரதிபலன் கிடைக்காது, ஏன்னா பூமிக்குரிய காரியத்தில் ஆண்டவர் ஏதாவது ஆசீர்வாதம் கொடுக்கலாம். ஆனால் நித்தியத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என்னங்கிறது வெளிப்படுத்தி கொடுப்பாரு, அனுபவிக்க முடியாது. ஆனால் நியாய தீர்ப்பில் தான் அந்த கிரியை செய்ததுக்கு உண்டான விசுவாசத்தினால் நாம் என்னென்ன கிரியை செஞ்சுருக்கிறோமோ அந்த கிரியைக்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கி விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் முடிவு வந்து கிருபைன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது அவங்க எண்ணமே தப்பு. முடிவு வந்து கடன், அப்படின்னா அவன் என்னென்ன கிரியை செஞ்சானோ அதற்குண்டான பிரதிபலன் அவனுக்கு கிடைக்கும். யாக்கோப்பு 2:19-26, யாக்கோப்பு
2:19 அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய செயல்கள் எண்ணப்பட்டான். அதனால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியினாலும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராபா பெண் மேசியும் தூதரை ஏற்றுக்கொண்டு வேறு வழியால் அனுப்பிவிட்ட போது கிரியினாலே நல்லவோ நீதியுள்ளவோ ஆக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியில்லாத விசுவாசமும்
போதும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க கிருபையை பெற்றிருக்கிறார்கள், விசுவாசத்தை பெற்றிருக்கிறார்கள். அது கிருபை இல்லாமல் இருக்கும்போது அவங்க விசுவாசம் செத்து போச்சு. அல்லது வேற வகையை சொல்லப்போனால் தேவன் அவங்க மேல் காட்டின கிருபை செத்து போச்சு. ஆனால் கிருபை, ஆண்டவர் கிருபை இல்லவராக இருக்கிறார், கிரியை செய்யணுமில்ல. கிருபை கிருபை கிருபைன்னு என்றைக்கும் பாடிக்கிட்டே இருந்தால் கிரியை செய்யாமல் இருந்தால் ஆண்டவர் வந்து அதை விசாரிக்கிறார். அப்படி கிரியை செய்யாமல் யாராவது விசுவாசத்தை வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களுக்குள்ளே செத்து போகும். அதனால தான் 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து காரங்கிட்ட கேட்கும்போது 1 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணுறான், குழி நோண்டி புதைச்சி வச்சுருக்கிறான், அதை கொண்டு வந்து கொடுக்குறான். ஆண்டவரே, நீ கிருபையினால் எனக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த கிருபையை நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கும்போது அவனை வந்து நீ ஏன் வந்து இது வியாபாரம் பண்ணி நீ அதிகமாக சம்பாதிக்கலை, ஏன் நற்கிரியை செய்யலை? அவன் என்னென்னமோ சாக சொல்கிறான், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாருமே இந்த 1 தாளந்து கேஸு தான். அதனால் கிருபையை பெற்றவர்கள் கிரியை செய்ய வேண்டும், அப்படி இல்லைன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் கிரியை செய்யாமலே அவனை விசுவாசத்தினாலே ஆண்டவர் நீதிமான் ஆக்குறார். அந்த தலைப்பை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ அவன் கிரியை செய்யணும்னு அவசியமே இல்லை. யாருன்னா தேவனுடைய விசுவாசத்துக்கு வராமல் வெளியே இருந்து அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான், அல்லது நன்மையான காரியங்களை விசுவாசிக்கிறான். அவன் கிரியை வேணுங்கிறது அவசியமே இல்லை, ஆண்டவர் அவனை நீதிமான் ஆக்கியிருக்கார். அப்படி ஆபிரகாம் ஆண்டவர் நீதிமான் ஆக்கும்போது எப்போன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்போ நீதிமான் ஆக்கினார் ஆபிரகாம? ரைட்டு. அவன் வந்து விருத்தச்சேதனம் உள்ளவனாக இருந்த போதோ விருத்தச்சேதனம் இல்லாதவனாக இருந்த போதோ எப்பொழுது ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது? ஆ, அப்படின்னா அவனை ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் அவனை நீதிமான் ஆக்கியிருக்கார், அவனுடைய விசுவாசத்தை அங்கீகரிச்சிருக்கார். அவன் கிரியை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆபிரகாம் 2 பேர்த்துக்கு அடையாளமாக என்ன பண்ணுறார், அந்த விசுவாசத்தை கிரியினாலே நிறைவேற்றி கிரியை செய்யாதவங்களுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பேன், கிரியை செய்கிறவர்களுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பேன். இதில் வந்து ஆபிரகாம் வந்து நீதிமான் என்னப்பட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் கிருபையை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க கிரியை செய்யாமல். ஆனால் தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்தவர்கள் எல்லாரும் கிருபையை பெற்றுக்கொண்டவர்களானால் கண்டிப்பாக கிரியை செய்யணும். கிரியை செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. ஆனால் தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்யாமல் விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக ஆகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்யாமல் புறஜாதிகளாக இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களை விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்குகிறார். அப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, அநேக புறஜாதிகள் ஆக்குறார, நான் அந்த வரிசையில் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி வர முடியாது. தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் விசுவாசத்தினாலே கிரியை செய்ய வேண்டும். தேவனோட வார்த்தையோடு உடன்படிக்கை பண்ணாதவர்கள் விசுவாசத்தை கொண்டு கிரியை செய்யாமல் தேவனாலே நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். இது ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுவே ஆண்டவர் நீதிமான் ஆக்குறாரு, இதுலேயும் ஆக்குறாரு, அப்போ அந்த வரிசைக்கே போயிடலாங்கிறாங்க. அந்த வரிசைக்கு போயிருந்தால் நம்ம தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அப்போ தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக கிரியை செய்ய வேண்டும். அப்படி கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு முடிவாக இருக்கும். எபிரேயர் 10 எபிரேயர் 10 26-31 முப்பத்தொன்று வரை.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் விரோதிகளை பற்றிக்கும் கோபார்க்கினையுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுதலும் இரக்கம் தராமல் 2-3 சாட்சிகள் மாறினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று நீ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு பொரிதான ஆக்கிரைக்கு பாத்திரமானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். வழிவாங்குதல் எனக்கு எது, நானே பதச்சிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயத்தில் இருப்பார் என்றும் சொன்னவரை நான் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களை விடுகிற கைகளில் விடுகிறதில் பயங்கரமாயிருக்குமே.
போதும். இங்கே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். அப்போ இங்கே கிருபையினால தான் ஆண்டவர் ரட்சிப்பு எல்லாமே கொடுத்துருக்கார். கிருபையின் ஆவியினால தான் எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சுருக்கார். ஆனால் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய வார்த்தையை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின்ற ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் இல்லாமல் அது ரொம்ப அசுத்தமான காரியம், ரட்சிக்கப்படாமையே இருந்திருக்கலாம். ஏன் தான் நாங்கள் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோமோ தெரியல. நான்லாம் புதல் பழைய ஆள் மாதிரி இருந்தேன்னா நேரம் எப்படி சம்பாதிச்சிருக்கலாம், எங்கெங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அதை வந்து அசுத்தமாக நினைக்கிறது. இப்படி நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கொடிதான ஆக்கினை அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கிற தண்டனை இல்லை, இவங்களுக்கு பயங்கரமான தண்டனை. அப்படி பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா விசுவாசத்தை பெற்றவர்கள் கிரியை செய்து அதை நற்கிரியினாலே வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தாமல் விசுவாசம் எனக்கு கிடைச்சது, விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு எல்லாம் அக்கிரமும் அநியாயமும் பண்ணிகிட்டு இருந்தால் ஆண்டவர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் அப்படின்ட்டு தினந்தோறும் பாவம் செய்கிறது, தினந்தோறும் அறிக்கிடுறது, தினந்தோறும் பாவம் செய்கிறது, சாயங்காலமான அறிக்கிடுறது, தினந்தோறும் பாவம் செய்கிறது, சாயங்காலமான அறிக்கிடுது, ஆண்டவர் எத்தனை தினம் வேணால் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் பாவம் செஞ்சுட்டு எப்போ வேணாலும் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டு இருக்கும்போது அங்கே ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும்போது உடனே மன்னிப்பு கேட்குறது, ஆண்டவர் அப்போ மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டார். அப்படி அது வந்திருக்கிறது தேவனுடைய நியாய தீர்ப்பு தான். அப்படி வந்து தங்களுடைய இளமை காலத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திலே, கிருபையினால் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திலே, நம்மளுக்கு நன்மை செய்ய முடியும் என்கிற நல்ல தருணத்திலே நாம் செய்யாமல் போகும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மளை பட்சிக்கிறது. அப்படின்னா பட்சிக்கிறதுனா எப்படி இருக்கும், தீ வைக்கிறது வேற, தீ பட்சிக்குதுன்னு என்ன அர்த்தம், கொஞ்ச நேரத்தில் கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் தீ சாப்பிட்றோம், தீ வந்து கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள அதை சாப்பிட்றோம். அப்படி தேவனுடைய நியாயத்துக்கு நம்ம மேலே வந்துச்சுன்னா இருக்கிற மாதிரி இருப்போம், கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிடுவோம். அப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிருபையின் ஆவியை நிந்திக்காமல் கிருபையின் ஆவிக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய நற்கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். ரோமர் இரண்டாம் அதிகாரம் 4-8 போதும். அப்ப நாம என்ன பண்றோம், தேவனுடைய தயவு நம்மை குணமாக்கும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவர்களை அசட்டை பண்ணுகிறாயோ அப்படின்னா என்ன செஞ்சாலும் சரி தயவு இருக்குது, இரக்கம் இருக்குது, அன்பு இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு 70 தடவை மன்னிக்க சொல்லியிருக்காரு. இப்போ ஆண்டவர் எத்தனை தடவை மன்னிப்பார்? பேதுருக்கு ஒரு நாளைக்கு 70 தடவை. ஆமாம், அப்போ 490 தடவை மன்னிக்க சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பேதுருக்கு மன்னிக்கிறதுக்கு கொடுத்தாருனா அவர் எத்தனை தடவை மன்னிப்பார்? அப்போ 49,000 or 49,000 crore அப்படின்னு ஒவ்வொரு மனுஷன் கணக்கு போட்டு வச்சுக்கிறது. ஏன்னா கிருபையில் என்னென்ன கணக்கு போட முடியுமோ அத்தனை கணக்கு போட்டு வச்சுக்கிறது. கடைசியில் முடியும் போது கிருபை கிருபைன்னா பாதாளத்தில் போய் இறங்குறது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இறங்கிட்டுருக்காங்க. கிருபை அன்பு தயவு இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்னென்னமோ காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் முடிவு நியாய தீர்ப்பு தான். அப்படியாக நாம் தேவனுடைய வசனம் நம்மகிட்ட பேசும்போது, தேவனுடைய அன்பு நம்மளை உணர்த்தும் போது, தேவனுடைய வசனங்கள் நம்மளை கட்டாயப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வந்து தேவனுடைய நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே அல்லது உயிர்த்தெழுதலே நம் கிருபைக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அப்படிங்க இன்றைக்கி நாம் கடனை சேர்த்து வச்சாதான் நம்மளுக்கு வந்து உயிர்த்தெழுதலில் கிடைக்கும். நிறைய பேர் கடனே இல்லாமல் ஆரம்பமும் சைபர் முடிவும் சைபர் அப்படின்னு எப்படி இருக்கும்? அதனால் இந்த அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கிருபைன்னு சொல்லிட்டு இந்த பூமியில் வேணால் சொத்து நிறையா சேர்த்து வச்சுக்கலாம், ஆனால் போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். ஆனால் நீதிமான்கள் நற்கிரியை செய்யும்போது போகும்போது அந்த நற்கிரியையும் கூடவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் பெரிய ஒரு அதிசயம். ஆமாம், அந்த அவரவர்களுடைய நன்மையும் தீமையும் அவர்களை பின்தொடர்கிறது, ஆனால் சேர்த்து வச்ச சொத்து இந்த பூமியில் தான் விட்டுட்டு போகணும். அதனால் வந்து மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் கூட வர்றது அவனுடைய நன்மையும் தீமையும் தான். கண்ணதாசன் பாடியிருக்கிறான், எல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான். வீதி வரை மனைவி, வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை பைபிள் தான் சொல்லுது. ஏன்னா பைபிள் படிக்கல இருந்தாலும், அதனால் கடைசி வரை யாருன்ட்டார், கடைசி வரை அவன் செய்த பாவமும் புண்ணியம் தான் அவனை பின்தொடரும். தேவனை அறியாதனால கடைசி வரை யாருன்ட்டான், யார் இல்லை, அவன் செஞ்ச பாவம் புண்ணியமும் அவனை தொடரும். அதனால் நம்மளுக்கு கிடைச்சப்பட்ட இந்த நாளிலே தேவனுடைய தயவு நம்மளை குணப்படும்படி நம்மை ஏவுகிறது என்று அறிந்து தேவனுடைய தயவு பொறுமை நீதி சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணாமல் நாம் கீழ்ப்படிந்து நமக்கு கொடுத்த விசுவாசத்திற்கேற்றபடி அல்லது தேவன் நம்மளுக்கு என்னென்ன வசனங்களை உணர்த்தி இருக்கிறாரோ அல்லது தேவனுடைய வார்த்தைகள் மூலம் நம்மளுக்கு என்னென்ன அறிவு கிடைத்திருக்கிறதோ அதற்கேற்றபடி நாம் நற்கிரியைகள் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே பரலோகத்திலே ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைப்போம். அதுதான் கடன் சொல்கிறது. அதனால் பூமியில் சேர்த்து வைக்காதீங்க, இங்கே பூச்சியும் துருவும் அழிக்கும், பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், அப்போ வந்து நான் உங்களுக்கு அதை கடனாக திரும்பி கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி வந்து இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவங்களை போல நாமளும் கிருபைன்னு சொல்லிட்டு தேவனுடைய தயவுக்கும் தேவனுடைய பொறுமைக்கும் நீடிய சாந்தத்துக்கும் கீழ்ப்படியாமல் நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இராமல் நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய நற்கிரியைகள் செய்து நமக்கு நாமே பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்து நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பூமியிலேயும் ஆசீர்வாதமாக இருப்போம், பரலோகத்திலையும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.